ගරු සම්මුගන් කුවරාතන් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 6ක
කාලයක්. අවයිතලවි அவர்களே 1991 ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு கொண்ட தொலைத்தொடர்பு சட்டத்தை திருத்துவது பற்றிய எனது கருத்துக்களை இந்த அவையில் எடுத்துரைக்க விளைகின்றேன். 2024ஆம் ஆண்டின் 39ஆம் எண் கொண்ட இலங்கை தொலைத்தொடர்புகள் திருத்த சட்டமானது 1991ஆம் ஆண்டு இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்துக்கு பிறகு நாட்டில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை கட்டமைப்பு மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான மாற்றமாகும். இலங்கையின் தொலைத்தொடர்பு துறையானது அரசுக்கு சொந்தமான தனியுரிமைக்கென வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது. இந்த புதிய எண்மையைச் சூழல் பறைந்த விரைந்த அலைவரிசை மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை கையாள தவறியிருந்தது. இங்கு திருத்த சட்டத்தின் புதிய கூறுகளை விரிவான பகுப்பாய்வு செய்து பார்ப்போமானால் திருத்த சட்டமானது இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவை ஒரு சாதாரண உரிமம் வழங்கும் அதிகார சபையிலிருந்து ஒரு புதிய சந்தை ஒழுங்குமுறை அமைப்பாக மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் அதிகார விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப தரங்களை பொதுமயமாக்குதல் ஆகியவை இந்த சட்டத்தின் மையக்க கருப்பொருளாக அமைந்துள்ளன. 1991ஆம் ஆண்டின் முதன்மை சட்டமானது முதன்மையாக இறுதி பயனாளிகளுக்கு சேர்ந்து சேவையை வழங்குவோர் மீதே அதிக கவனம் செலுத்தியது. எனினும் திருத்தச் சட்டத்தின் பிரிவு 17B ஆனது தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு சேவை வழங்குநர்களையும் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருகின்றது. இதன் மூலம் கோபுரங்கள் வடங்கள் மற்றும் தரைத்தள வசதிகளை வழங்கும் நிறுவனங்களின் மேல் ஆணைக்குழுவின் நேரடி மேற்பார்வையின்கள் இயங்கும். திருத்தச் சட்டத்தின் பிரிவு 5 ஆனது புதிய போட்டி மேலாண்மை கருவிகளை அறிமுகப்படுத்துகின்றது. இதன் மூலம் ஆணைக்குழுவானது சந்தை இயக்கவியலை ஆய்வு செய்து போட்டியை புரிந்து கொள்ள சந்தை பகுப்பாய்வை மேற்கொள்ளும் அதிகாரத்தை வழங்குகின்றது. மிக முதன்மையாக குறிப்பிடத்தக்க சந்தை அதிகாரம் தோன்றுவதையோ அல்லது தவறாக பயன்படுத்துவதையோ தடுக்க ஆணைக்குழு தலையிட முடியும். இது சந்தை புதிய கண்டுபிடிப்புகளை தடுக்கும் போட்டிக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னமே கண்டறிய உதவும். திருத்தச் சட்டத்தின் பிரிவு 64ஆம் ஆண்டின் அறிமுகமானது கட்டண ஒழுங்குமுறைக்கு ஒரு வெளிப்படையான அறிவியல் அடிப்படையிலான கட்டமைப்பை உருவாக்குகின்றது. கட்டணங்கள் பக்கச்சார்பற்றதாகவும் செலவை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. மானியங்கள் பொதுவாக அகற்றப்படும் என்று சட்டம் குறிப்பிடுகிறது. ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்டண திருத்தமின்றி சேவை வழங்குவது 10 மில்லியன் ரூபாய் வரை தண்டம் விதிக்கக்கூடிய குற்றமாகும். இந்த திருத்தட்டத்தின் பிரிவு 110A ஆனது ஒவ்வொரு விருப்பத்தை அதிகரிக்கும் வகையில் வானொலி அலைக்கட்டைகள் மற்றும் தொலைபேசி எண்கள் முதலியவற்றை வரையறுக்கப்பட்ட தேசிய வளங்களின் மேலாண்மையை வெளிப்படுத்துகின்றது. பன்னாட்டு தொலைத்தொடர்பு சங்கத்தின் வழிகாட்டல்களுக்கு அமைய அலைக்கட்டைகளை ஒதுக்கவும் எண்மேலாண்மை திட்டங்களை நிர்வகிக்கவும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. இது நுகர்வோர் தங்களது தொலைபேசி எண்களை மாற்றாமல் சேவை வழங்குநர்களை மாற்றிக்கொள்ளும் எண்மாற்றத்தன்மை வசதியை அறிமுகப்படுத்த வழிவகுக்கும். திருத்தச்சட்டத்தின் பிரிவு 35A 35B இன்படி வளங்கள் விரயத்தை குறைப்பதற்காக உட்கட்டமைப்பு பகிர்வை ஆணைக்குழு கட்டாயப்படுத்த முடியும். ஒரு சேவை வழங்குநர் தனது கோபுரங்கள் அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை ஆணைக்குழு உறுதிப்படுத்தும். மேலும் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சேவை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான சமூக கொள்கை நோக்கங்களையும் ஆணைக்குழு முன்னெடுக்கும். இலங்கையின் அமைவுடன் நிலைமையை கருத்தில் கொண்டு கடலடி தந்தி வடங்களை பாதுகாக்க வலுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான தேசிய கடலடி தந்தி வட பாதுகாப்பு குழு நிறுவப்படும். கடலடி தந்தி வடங்களுக்கு சேதம் உழைப்பவர்களுக்கு 100 மில்லியன் ரூபாய் வரை தண்டம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறு தண்டனை விதிக்கப்படலாம். இங்கு திருத்தச் சட்டத்தை புதிய ஊர்களை 1991ஆம் ஆண்டின் முதன்மை சட்டத்துடன் விரிவாக ஒப்பிட்டு ஆய்வு செய்து பார்ப்போமானால் 91ஆம் ஆண்டின் 25ஆம் ஆண்டு கொண்ட சட்டத்தில் இருந்து திருத்தச் சட்டத்துக்கு மாறுவது என்பது இலங்கையின் தொலைத்தொடர்பு துறை ஒரு நிர்வாக கட்டுப்பாட்டிலிருந்து சந்தை உந்துதல் மாதிரியாக மாற்றுவதை குறிக்கின்றது. முதன்மை சட்டத்தின் ஒழுங்குமுறை அமைப்பு அதிகார சபை என்று அழைக்கப்பட்டது. இது பெரும்பாலும் நிர்வாக கட்டமைப்பில் கவனம் செலுத்தியது. திருத்தச் சட்டம் ஆணைக்குழுவை ஒரு கூட்டு அமைப்பாக வலுப்படுத்துகின்றது. மேலும் அதற்கு தொழில்நுட்ப பொருளாதார மற்றும் சமூக அதிகாரங்களையும் வழங்குகின்றது. முதன்மை சட்டமானது சேவை இயக்குநர்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தியது. திருத்தச் சட்டமானது இயக்குநர்கள் மீது மட்டுமன்றி உட்கட்டமைப்பு வழங்குநர்கள் மீதும் கவனம் செலுத்துகின்றது. முதன்மை சட்டமானது தொலைபேசி தொடர்பு ஆணைக்குழுவை ஒரு நிர்வாக கட்டமைப்புகளை ஆற்றி நிறுவனமாக வைத்திருந்தது. புதிய திருத்தச் சட்டமானது ஆணைக்குழுவை சந்தை பகுப்பாய்வு மற்றும் கணிசமான சந்தை அதிகாரம் கொண்ட மேற்பார்வை அமைப்பாக மாற்றுகின்றது. முதன்மை சட்டமானது அமைச்சரின் ஆலோசனையோடு கட்டணங்களை நிர்ணயம் செய்ய திருத்த சட்டமானது சட்ட ரீதியான பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயம் செய்யும் நிலைக்கு மாற்றுகின்றது. முதன்மை சட்டத்தின்படி தண்டங்கள் பழமையானவை, பெரிய நிறுவனங்களை தடுக்கும் திறனற்றவையாக காணப்பட்டன. எடுத்துக்காட்டாக உரிமை ஒன்றை இயக்குவதற்காக வரும் 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தண்டம் விதிக்கப்பட்டது. முதன்மை சட்டம் எனினும் திருத்தச் சட்டமானது 10 மில்லியன் ரூபாய் முதல் 100 மில்லியன் வரை நிர்வாக தண்டம் விதிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கின்றது. முதன்மை சட்டமானது நுகர்வோர் உரிமைகளுக்கு பொதுவாக பாதுகாப்பு வழங்கியது. திருத்தச் சட்டமானது எண்மாற்ற தன்மை மற்றும் தரக்கண்காணிப்புகளையும் வழங்குகின்றது. திருத்தச் சட்டத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தபொழுதிலும் குடிசார் அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலம் இருந்து விமர்சனங்களையும் திருத்தச் சட்டம் எதிர்கொண்டுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் அமைச்சின் செயலாளராக இருப்பது ஆணைக்குழுவின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்று விமர்சகர்கள் காட்டுகின்றார்கள். மேலும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் சொந்த முதலீட்டு உட்கட்டமைப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்துவது அரசியல் அமைப்பின் 14வது பிரிவை மீறுவதாக அமையும் என்று கூறுகிறார்கள். தொலைத்தொடர்பு திருத்த சட்டத்தின் விரிவாக்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம்
ஆகியவை காலை அவசான்
இணையத்தின் கருத்து சுதந்திர வினாடியை கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படலாம் என்று அச்சம் நிலவுகிறது. விமர்சகர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு சட்டத்தின் கீழ் அடைவதற்கும் சட்டத்தின் நோக்கங்களை அடைவதற்கும் பின்வரும் பரிந்துரைகளை நான் முன்வைக்கின்றேன். ஆணைக்குழுவின் சுதந்திரத்தை உறுதி செய்தல். ஆணைக்குழு தலைவர் ஒரு அமைச்சர் செயலாளராக இல்லாமல் அரசியலமைப்பு சபையால் நியமிக்கப்படும் ஒரு தொழிற்சாலை இருக்க வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தின் வெற்றி என்பது அதன் நடைமுறையிலேயே தங்கியுள்ளது. ஆணைக்குழுவின் தொழில்நுட்ப மேம்பாடு, சந்தை போட்டியோட கையாளுதல், நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல் ஆகிய வரும் 10 ஆண்டுகளில் இலங்கையின் வெண்மைய மாற்றத்தை முடிவு செய்யும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.